கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. எட்டாம் அத்தியாயம். நிலவில் எழுந்த பெண் குரல். பழுவூரை அடுத்த காட்டில் ரவிதாசனும் சோமன் சாம்பவனும் காலாமோகரின் வடிவத்தில் குரல் கொடுத்து வந்த உருவத்தைக் கண்டு நடு நடுங்கினர். புதைக்குழி சோற்றுக்கும் நள்ளிரவு இருட்டுக்கும் அடர்ந்த காணகத்துக்கும் கொடும் விலங்குகளுக்கும் அஞ்சாத ரவிதாசன் அஞ்சினான் என்றால் அந்த உருவம் அதிமுக்கியமானதாகத்தான் இருக்க வேண்டும். இப்போது எல்லாம் ரவிதாசன் எந்த காரியத்தையும் எச்சரிக்கையாக செய்தான், அளந்து எண்ணி செய்தான். ஆனால் அப்போது சாம்பவனிடம் பேசிய பொழுது அந்த இடத்துக்கு அயலாரின் வாடையே வராது என்று எண்ணினான். நான் சோமன் சாம்பவனிடம் இதுவரை கூறியதை அந்த காலமுகர் கேட்டிருப்பாரோ? கேட்டிருக்கட்டும், கேட்காதிருக்கட்டும், இவர் ஏன் இந்த வடிவு தாங்கினார்? போலி வடிவா, நிஜ வடிவா, பயங்கர கோட்பாடுகள் கொண்ட காலமுகரா என்றும் இருக்கப் போகின்றாரா? அல்லது எடுத்த காரியம் ஏதேனும் வெற்றி அடைவதற்காக ஒரு கணம் இத்தகைய வடிவு பூண்டிருக்கின்றாரா? ரவிதாசன் சிந்தித்தான். சோமன் சாம்பவன் விழித்த விழியை மாற்றாமல் அப்படியே நின்று கொண்டிருந்தான். காளாமுக வடிவு மெய்யோ பொய்யோ, அதற்குரியவர் நிஜமானவர், சோழ நாட்டு அரசியலில் முக்கிய பங்கு வகிப்பவர். அவர் ஏன் இங்கு வந்தார்? நாம் சோமனை இங்கு சந்திப்போம் என்பது அவருக்கு எப்படி தெரியும்? சாம்பவா, ஏன் ஓடுகின்றாய்? நான் உனக்கு உதவுகின்றேன் என்று ஏன் கூறினார்? அவர் நமக்கு உதவுவது மெய்தானா? பாண்டிய பேரரசை ஆதரிக்கும் நமக்கு உதவ முன்வந்ததில் உள்ள எண்ணம் ஏதாவது இல்லாதிருக்குமா? எதற்கும் போக போக பார்ப்போம் என்று எண்ணிய ரவிதாசன்,
சுவாமி தாங்களா? எங்கே இவ்வளவு தூரம்? இது என்ன கோலம்
என்று பேச்சு ஆரம்பித்து தன் நடுக்கத்தை குறைத்துக் கொள்ள முயன்றான். எல்லாம் உன்னை காணத்தான். எப்போது வெளிநாட்டில் நின்று வந்தாய் என்று காளமுகர் கேட்டார். தான் கடல் கடந்து சென்ற விவரம் இவர் எப்படி அறிந்தார் என்று வியந்த ரவிதாசன் அதை மறைக்க விரும்பி,
வெளிநாடா? எனக்கு எல்லாம் வெளிநாடுதானே சுவாமி. சோழ நாட்டுக்கு பாண்டிய நாடு வெளிநாடு, பாண்டிய நாட்டிற்கு சேர நாடு வெளிநாடு. யாதும் ஊரே, இன்று இங்கிருப்பேன், நாளை வேறொரு இடம் என்றான்.
காளாமுகர் கடகடவென்று நகைத்தார். ரவிதாசா, முன்பு மந்திரம் மட்டும் அறிந்திருந்தாய், இப்போது தந்திரமாகவும் பேசவும் கற்றுக்கொண்டாய்.
எனக்கு தெரியாது என்று நினைக்காதே. என்னிடம் சொல்லுவதில் உனக்கு ஏன் தயக்கம்? சோழ நாட்டு பதவி பிடிப்பை எல்லாம் எப்போதோ விட்டுவிட்டேன். பழுவேட்டரையர் அதிகாரமும் அந்த சிறுவன் பார்த்திபேந்திரனின் அட்டகாசமும் மதுராந்தகரின் மௌனமும் எனக்கு பிடிக்கவில்லை.
சுவாமி, நான் கேட்கின்றேன் என்று கோபிக்காதீர்கள். பதவியை உதறிவிட்டால் சோழ சாம்ராஜ்யத்தை வெறுத்து விட்டீர்கள் என்று அர்த்தமா? நாங்கள் முன்பு ரகசியமாக பாண்டிய நாட்டை ஆதரித்தோம், இப்போது பகிரங்கமாக ஆதரிக்கிறோம். ஆனால் அவ்வளவு எளிதில் சோழ நாட்டின் முக்கியமானவர்களிடம் சிக்கிவிட மாட்டோம்.
ரவிதாசா, என்னை என்ன இப்போது ஏதாவது ஆணையிட சொல்கின்றாயா? நான் அரசியலை துறந்தவன். சிறிது காலத்திற்கு என் அடையாளம் சோழ நாட்டினருக்கு தெரிய வேண்டாம் என்பதற்காகவே இவ்வேடம். ஆனாலும் என் மனத்தை நீண்ட நாட்களாக ஒன்று உறுத்தி கொண்டிருக்கிறது. அதை நிறைவேற்றிவிட்டால் குறை காலத்தையும் மேற்கு நாட்டிற்கு போய் கழிப்பேன்.
சுவாமி, நான் பேசியதில் உங்கள் மனம் புண்பட்டிருந்தால் பொறு தருளுங்கள். உங்கள் உள்ளத்தில் சோழ நாட்டின் பேரில் ஏற்பட்ட வெறுப்புணர்ச்சி எனக்கு தெரியாது. உங்கள் மனத்தில் நீண்ட நாட்களாக அப்படி என்ன குறை உறுத்தி கொண்டிருக்கிறது?
சோழ மன்னர்கள் பாண்டிய மன்னர்களுக்கும் பாண்டிய நாட்டிற்கும் இழைத்த அநீதி என் மனத்தை வேதனை அளிக்கிறது. முதற் பராந்தக சோழ மன்னர் ராஜசிம்ம பாண்டியனை நடத்திய விதம் இன்றும் எனக்கு வேதனை அளிக்கிறது.
சுந்தர சோழ தேவர் மட்டும் என்ன, வீரபாண்டியனை எளிதில் விட்டாரா? எத்தனை தடவை போர்! அவரது மகன் ஆதித்த கரிகாலன் தந்தையையே மிஞ்சி விட்டான். வீரபாண்டியனது தலையை கொய்தான். அவனோடு பாண்டிய வம்சமே நிர்மூலமாகிவிட்டது. இவற்றை நினைத்தா என் மனம் வேதனை அடைகிறது.
நீங்கள் நினைப்பது போல் பாண்டிய வம்சம் அழிந்து விடவில்லை. இளந்தொழில் ஒன்றை பொன்னை போல் பாதுகாத்து வருகிறோம். இன்று அந்த தளிர் அழகிய செடியாக மலர்ந்திருக்கிறது. சோழ சாம்ராஜ்யத்தை பழிக்கு பழி வாங்க துடி துடித்து நிற்கிறது. அந்த வீர இளைஞன் அரச பரம்பரையை சேர்ந்தவன். அவனை சார்ந்து பாண்டிய நாட்டு குடிமக்கள் துடிப்போடு நிற்கின்றார்கள். வீரபாண்டியன் தலையை கொய்த அந்த கிறுக்க ஆதித்த கரிகாலனை கொல்ல சபதம் நிறைவேற்றியது போல் செய்ய இயலவில்லை. வேறொரு இளைஞன் அந்த பெயரை தட்டி கொண்டு போய்விட்டான்.
யார்? அந்த வந்தியத்தேவன் கொன்றுவிட்டதை தானே கூறுகின்றாய்?
ஆமாம், அந்த இளைஞன் சொந்த நண்பரையே அரசியல் காரியத்திற்காக பலியாக்கிவிட்டான்.
என்ன அரசியல் காரியம்?
சுவாமி, ஒன்றுமே தெரியாதது போல் கேட்கின்றீர்கள். என்னை சோதனை செய்கின்றீர்களா?
அடடா, உனக்கு உள் விவரம் எதுவுமே தெரியாதப்பா. ஆதித்த கரிகாலரை கொன்றதாக பலர் மீது சந்தேகம் இருக்கிறது. மதுராந்தகர், பெரிய பழுவட்டரையர், வந்தியத்தேவன், கடம்பூர் மாளிகையில் இருந்த மற்றொரு பெண் அல்லாள் இன்னும்.
சுவாமி, அதை பற்றி நமக்கு என்ன? பாண்டிய நாட்டினருக்கு ஆதித்த கரிகாலனை கொள்ளும் பாக்கியம் கிடைக்கவில்லை என்று கூறியவாறு சோமன் சாம்பவனை கண்டாடை காட்டிவிட்டு, வந்தியத்தேவன் ஆதித்த கரிகாலனின் நெருங்கிய நண்பனாகத்தான் இருந்தான். இளவரசி குந்தவையை சந்தித்த பிறகு அவன் மனம் மாறிவிட்டது. குந்தவை இட்ட கோட்டை தாண்டாதவன் அரண்மொழி. பிற்காலத்தில் அவன் சோழ சாம்ராஜ்யாதிபதியாக மாறினால் குந்தவை தன் என்னப்படி ஆளலாம் அல்லவா? அதற்காக ஆதித்த கரிகாலனை ஒழித்துவிட விரும்பினாள். ஆனால் இவ்வளவு சீக்கிரம் அந்த சம்பவம் நடந்துவிடும் என்று நினைக்கவில்லை. அது எப்படியோ, எங்கள் முதல் விரோதி ஒழிந்தான், இன்னும் இரண்டு விரோதிகள்.
அவர்கள்தாம் நான் வரும்பொழுது நீங்கள் பேசிக் கொண்டிருந்தீர்கள். இக்காரு நாகப்பொன்று அதன் சகோதரன் மற்றொன்று என்று கூறி காளாமுகர் சிரித்தார். ரவிதாசனும் சிரித்தான். சோமன் சாம்பவன் சிரிக்க முடியாமல் மௌனமாக நின்றான்.
அந்த பொறுப்பை தான் என் சகோதரனிடம் ஒப்படைத்திருக்கின்றேன். அவன் தயங்குகின்றான். எனக்கு எத்தனையோ பொறுப்பு.
காளாமுகர் சோமன் சாம்பவனை நெருங்கினார். அவன் கரங்களை பிடித்தார். சாம்பவா, அஞ்சாதே, நான் உனக்கு உதவுகிறேன் என்றார்.
நிஜமாகவா
என்று ரவிதாசனும் சோமன் சாம்பவனும் ஒரு சேர கேட்டார்கள். காளாமுகர் சோமன் சாம்பவனை தனியே அழைத்து ஏதோ கூறினார். அவன் முகம் மலர்ந்தது. ரவிதாசனை அழைத்தும் அவனிடம் சிலவற்றை கூறினார். அவன் முகமும் கொடூர நிலை மாறி மலர்ந்தது.
அப்பொழுது நான் என் பணிகளை கவனிக்க ஆனைமலை காட்டிற்கு செல்லலாமா?
கவலையின்றி சொல்லலாம் என்று காளாமுகரும் சோமன் சாம்பவனும் சேர்ந்து கூறினர். ரவிதாசன் மனத்தில் ஆயிரம் சந்தேகங்கள் உதித்த வண்ணம் இருந்தாலும் அவன் ஆனைமலை காடுகளை நோக்கி விரைந்து சென்று கொண்டிருந்தான். வீரபாண்டியன் உயிரிழந்து 12 ஆண்டுகள் நெருங்கிக் கொண்டிருந்தன. பாண்டிய நாட்டு அரியணையை மீட்டுத்தர அமரபுஜங்களின் ஆதரவாளர்கள் ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் குறிப்பிட்ட இடத்தில் கூடுவர். தங்கள் வேலை திட்டத்தையும் இதுவரை நடந்தவற்றையும் ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொள்வர். மறுநாள் பௌர்ணமி. இந்த தடவை கூட்டம் ஆனைமலை காட்டில் அமரபுஜங்கள் வாழும் இடத்திலேயே நடைபெற இருந்தது. அவ்வளவு எளிதில் எவரும் வழி கண்டு அந்த இடத்திற்கு போய்விட முடியாது. ஒரு காலத்தில் அந்த பகுதியில் பல சமண முனிவர்கள் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் இலக்கியங்களை அங்கிருந்து படைத்தனர். சிற்ப கோயில்களை அமைத்தனர். சமண சமயத்திற்கு ஆதரவு குறைந்ததால் அங்கிருந்து முனிவர்கள் அகன்ற பிறகு அவ்விடம் மக்கள் நடமாட்டம் அற்றதாய்விட்டது. 100 ஆண்டில் அடர்ந்த கானகம் அப்பகுதியில் நிறைந்தது. அந்த கானகத்தை கடந்தால் எளிதில் மதுரையம் பதியை அடைந்து விடலாம். கடப்பதுதான் இயலாது. ரவிதாசனுக்கு அந்த பகுதியெல்லாம் மனப்பாடம். மறுநாள் பௌர்ணமி. அதற்குள் குறிப்பிட்ட இடத்தை அடைந்துவிட வேண்டும் என்ற வேகத்தில் அவன் சென்று கொண்டிருந்தான். அடர்ந்த மரக்கிளைகளின் இடைவெளி வழியாக வட்ட முழுமதியின் இளங்கதிர்கள் மெல்ல இந்த பகுதியில் படித்துக் கொண்டிருந்தன. இருளாயிருந்த அந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒளி பெற்று வந்தது. வழவழப்பாக இயற்கையாக அமைந்திருந்த அந்த சரிவு பாறையில் 100 கணக்கானவர் அமர்ந்திருந்தனர். அவர்கள் மௌனமாக பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தனர். சந்திரனின் ஒளிக்கற்றைகள் அவர்கள் முகங்களில் சிறிது சிறிதாக வீழ்ந்தன. காற்றின் அசைவிலே மரங்களில் இருந்து மென்மலர்கள் உதிர்ந்தன. அருகே இருந்த மண்டபத்தில் இருந்து அகிலின் மனம் மிதந்து வந்தது. சந்தனமும் அகிலும் பாண்டிய நாட்டு வளப்பழங்கள் அன்றோ? இப்போது பிரார்த்தனை நின்றது. அங்கு கூடியிருந்தோர் ஒருவருக்கு ஒருவர் மெல்ல பேசிக் கொண்டனர். அவர்கள் மெல்ல பேசினும் அது கூட்டை அடையும் பறவைகளின் சலசலப்பையும் வென்றது. அப்போது எவரோ, அமைதி, அமைதி, அரசர் வருகின்றார் என்று கூறினார். அரசருக்கு உரிய கட்டியம் கூறப்படவில்லை. வாழ்க வாழ்த்துளிகள் இல்லை. அடுத்துள்ள மண்டபத்தில் நின்று தீபர்த்தி ஒளியை ஒருவன் முன் தாங்கி வந்தான். அவனை பின்தொடர்ந்து மீன்குடியை மற்றவன் தாங்கி வந்தான். அவனுக்கு பின்னால் உருவிய கத்தியோடு வீர நரசிங்கன் வந்தான். அவனை தொடர்ந்து கட்டிலங்காளையாய் திகழும் அமரபுஜங்க பாண்டியன் வந்தான். 16 ஆண்டு வயதினன். அரசு குடும்பத்திற்கு உரிய களை முகத்தில் இருந்தது. எனினும் காட்டிலும் மேட்டிலும் பாறையிலும் குகையிலுமாக வாழ்ந்ததால் சற்று ஒளி இழந்திருந்தது. ஆனால் கடின உழைப்பின் காரணமாக உடலில் வைரம் பாய்ந்திருந்தது. அகன்ற நெற்றியும் ஆழ்ந்த கண்களும் எடுத்ததை முடிக்கும் ஆற்றலை விளக்கின. துடிதுடிப்பான நடை இளமை துடிப்பை காட்டியது. நில ஒளி அவன் முகத்தே படும் போது பால்வடியும் அம்முகத்திலும் பராக்கிரமம் மிகுந்திருப்பது தெரிந்தது. கூடியிருந்தோர் அனைவரும் எழுந்து நின்றனர். அமர புஜங்கன் சற்று உயர்ந்திருந்த பாறையில் அமர்ந்தான். வீர நரசிம்மன் அமர புஜங்கன் அருகே நின்றான். அவன் தோற்றம் காண்போர் நெஞ்சையே அஞ்ச செய்தது. அவன் அங்கு கூடியிருப்பவர்களை பார்த்து கூறினான்,
பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகளே, இந்த இடத்தில் ஆண்டுக்கு ஒருமுறை கூடுகின்றீர்கள். இது 11வது தடவை என்பது உங்கள் நினைவில் இருக்கட்டும். 12வது கூட்டம் எங்கு என்று தெரியுமா?
அங்கு கூடியிருந்தோர்,
தெரியும், தெரியும், மதுரை மாநகரில் என்று கூவினர். மதுரை மாநகரில் கூட வேண்டும். நமது அரசர் ஆகாயமே பந்தலாகவும் பாறையே அரியணையாகவும் கொள்ளாது நம் முன்னோர்களின் வழிவந்த அரியணையில் அமர வேண்டும். ஆம் 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 என்று கூறிவிட்டால் அதற்கான அறிகுறிகள் இன்னும் காணோமே. லட்சம் வீரர்களை திரட்டுமாறு சென்ற திங்களில் முடிவு செய்தோம். 30,000 கூட ஆகவில்லை. 1,000 யானைகள் சேகரிக்க வேண்டும் என்றும் 10 கூட கிடைக்கவில்லை.
இந்த சமயம் கூட்டத்தாரில் ஒருவன் எழுந்து, யானைகளை எந்த நொடியிலும் கொடுத்து உதவ சேர மன்னர் ஆயத்தமாக இருக்கிறார். அவற்றை நாம் எங்கே கட்டி காப்பது? அவற்றிற்கு உணவு எங்கிருந்து போடுவது? படையெடுப்புக்கு நாள் குறிப்பிட்டவுடன் யானைகள் புயல் போல் வரும் என்றார்.
வீர நரசிங்கன் அதை காதில் போட்டுக் கொள்ளாமலே, சோழ நாட்டு நிலவரம் எப்படி இருக்கிறது? அதை பற்றி இன்று கூற ரவிதாசனை காணோமே என்றார்.
கூட்டத்தில் ரவிதாசன் என்று பேச்செழுந்தது. அமரபுஜங்கனும் வாய் திறந்து, மாமா, ரவிதாசன் எங்கே? அவரை நான் கண்டு பல நாட்கள் ஆகிவிட்டனவே என்றார்.
அப்பொழுது எங்கிருந்தோ சீழ்கை ஒளி கேட்டது. கூட்டத்தினர் அமைதி அடைந்தனர். தொடர்ந்து 3 முறை அவ்வொளி எழுந்தது.
அதோ ரவிதாசனின் அடையாள குரல் என்று ஒருவன் கூறினான்.
ரவிதாசன், ரவிதாசன் என்று எல்லோரும் ஒளிவந்த திக்கை நோக்கினர். 2 பறவைகள் சடசடத்து பறந்து சென்றன. புதரில் மறைந்திருந்த முயல்கள் குடுகுடுவென்று ஓடின. ரவிதாசன் கூட்டத்தாரை விலக்கிக் கொண்டு அரசர் அருகே சென்று வணங்கி நின்றான். அமரபுஜங்கன் மெல்லிய ஆனால் கம்பீரம் குறையாத குரலில்,
ரவிதாசா, ஏதாவது செய்தி உண்டா என்று கேட்டார்.
நல்ல செய்திதான் அரசே. சோழ சாம்ராஜ்யத்தில் முன்னாள் சிறப்பாக உழைத்த பெரும்புள்ளி ஒருவர் நமக்கு உண்மையாக உழைக்க முன் வந்திருக்கிறார். இனி நம் வெற்றியை எவராலும் அசைக்க முடியாது.
கூட்டத்தினர் களிப்போடு ஆரவாரம் செய்தனர்.
அமரபுஜங்க மன்னர் வாழ்க, அமரபுஜங்க மன்னர் வாழ்க என்று கூவினர்.
அற்ப சந்தோஷம் அடையாதீர்கள். சோழ நாட்டு முக்கிய புள்ளி யார், எதற்காக உதவ வந்திருக்கின்றார் என்பதை கேட்டு அறியாமல் ஆரவாரம் செய்கின்றீர்களே, இதுதான் ராஜதந்திரமோ
என்று கர்ஜித்தது ஒரு பெண் குரல். அந்த பெண் குரல் அங்கே இருந்த மண்டபத்தில் நின்று வந்தது. அமரபுஜங்கன் தங்கும் அந்த மண்டபத்தில் இருந்து வந்த பெண் குரலை கேட்டு ரவிதாசன் உள்பட பலரும் திடுக்கிட்டனர். அமரபுஜங்கன் மட்டும் மௌனமாக புன்னகையோடு வீற்றிருந்தான்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.